நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சீர்தன் ஜசீதரன்.
வணக்கம்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
நன்றி.
தமிழ் மொழியை ஒரு பாடமாக நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் உயர்தர பரீட்சையில் தேர்வாகி இருக்கிறீர்கள். சீர்தன், 97 புள்ளிகளை நீங்கள் பெற்றிருக்கீர்கள். உங்கள் பெற்றோர் மற்ற 3 புள்ளிகளும் அங்கே சென்று விட்டது என்று கேட்கவில்லையா?
இல்லை, அவ்வாறு கேட்கவில்லை. அது சும்மா நகைச்சுவைக்கு பெற்றோர்கள் கேட்பதுண்டு. ஆனால் அவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள். என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பெற்றோர்கள் எல்லோரும் கடினமாக உழைத்திருந்தார்கள். அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு நான் என்னால் முடிந்த அளவு என்னுடைய பரீட்சையில் நான் திறன்பட செய்திருக்கின்றேன் என்று சந்தோஷத்தோடு தான் நான் இருக்கின்றேன்.
நீங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு எப்பொழுது வந்தீர்கள்? எத்தனை வருடங்களாக ஆஸ்திரேலியாவிலே வாழ்கிறீர்கள்?
நான் ஆஸ்திரேலியாவுக்கு 9 வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தேன். 2011 நான் தமிழ் பாடசாலையை 2 தான் தொடங்கியிருந்தேன். அதனால் நான் என்னுடைய தமிழ் பாடசாலையில் கூட எல்லா ஆசிரியர்களோடும் கற்றுத்தான் நான் இறுதியில் இந்த பரீட்சையை எடுத்திருக்கின்றேன்.
ஒரு கருத்து பரவலாக நிலவுகிறது, ஊரிலிருந்து அண்மையில் வந்தவர்கள் தமிழ் மொழியில் சிறப்பு தேர்வு பெறுவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என்று.
என்னை பொறுத்தவரை இது ஒரு தவறான விடயம் என்றுதான் நான் கூறுவேன். ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்தாலோ அல்லது ஆஸ்திரேலியாவிற்கு பிந்தி வந்திருந்தாலும் கூட நாங்கள் மாணவர்களாக ஆங்கிலத்தையும் தமிழையும் இரண்டையும் சமமாகத்தான் கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவுடைய மொழி ஆங்கிலம் என்பதனால் அவர்கள் இங்கு இரு மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இந்த வகையில் பரீட்சையில் கூட நாங்கள் பரீட்சையை செய்யும் போது சில பகுதிகளை நாங்கள் தமிழில் வாசித்து தமிழின் ஊடாக விளங்கிக் கொண்டு கேள்விகளுக்கு ஆங்கிலத்தில் வாசித்து ஆங்கிலத்திலேயே பதிலை அளிக்க வேண்டி இருக்கின்றது. இந்த காரணத்தால் எங்களுக்கு சமமாகத்தான் அவர்கள் இந்த பரீட்சையை தயாரிக்கின்றார்கள் என்று என்னால் உறுதியாக கூற முடியும்.
உங்களுடைய பரீட்சைக்காக ஒரு தலைப்பிலே நீங்கள் ஆராய்ச்சி செய்திருப்பீர்கள் இல்லையா?
நான் தமிழர்களின் வாழ்வில் ஜல்லிக்கட்டு என்ற தலைப்பில் ஆராய்ச்சி செய்திருந்தேன். எனக்கு சிறு வயதிலிருந்தே தமிழர்களுடைய விளையாட்டுகள் என்றால் எனக்கு பிடிக்கும். நான் திரைப்படங்களின் ஊடாகவோ அல்லது புத்தகங்கள் வாசிப்பதன் ஊடாகவோ எனக்கு இந்த விளையாட்டின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது. சில காலங்களுக்கு முன்பு 2017 இந்த விளையாட்டின் சம்பந்தமாக ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருந்தது. அந்த சூழ்நிலையின் போது எங்களுடைய தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அதே போன்று தங்களுடைய மரபு விளையாட்டுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டிருந்தேன். இந்த காரணத்தால் நான் இந்த பரீட்சைக்கு முன்பே இந்த விளையாட்டின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நான் இந்த ஆராய்ச்சிகளின் மீது ஈடுபட்டிருந்தேன். அதனால் இந்த பரீட்சைக்கு நாங்கள் ஒரு தலைப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நான் உடனேயே நான் இந்த தலைப்பை தான் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியரிடம் கேட்டு அவருடைய அனுமதியையும் பெற்று நான் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தேன். இந்த வகையில் இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட எங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய பெற்றோர்களுடைய உதவியின் ஊடாகத்தான் நான் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு எனக்கு வேண்டிய உபதலைப்புகளையோ அல்லது தேவைப்படுகின்ற முக்கியமான புத்தகங்கள் கட்டுரைகள் அனைவற்றையும் சேகரித்து இந்த பரீட்சையில் என்னால் சிறப்பாக செய்ய முடிந்தது.
நீங்கள் இந்த ஆராய்ச்சிக்காக ஜல்லிக்கட்டில் ஈடுபட்டவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினீர்களா, அல்லது அது குறித்த கட்டுரைகளை அல்லது செய்திகளை மட்டும் படித்து இந்த ஆய்வை செய்தீர்களா?
இந்த கொரோனா காலத்தில் என்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய எழுத்தாளர்களோ அல்லது இந்த விளையாட்டில் சம்பந்தப்பட்டிருந்தவர்களோடு என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் என்னுடைய நண்பன் ஊடாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு மாணவனோடு என்னால் உரையாட முடிந்தது. அவர் தன்னுடைய அனுபவத்தை கூறியிருந்தார். நான் அதனை சேகரித்து அவருடைய அனுபவத்தை நான் புத்தகத்தில் குறிப்பெடுத்து வைத்திருந்தேன். ஆனால் இதனை என்னால் பரீட்சையில் கூற முடியவில்லை. எங்களுடைய பரீட்சையின் முறைப்படி இதனை அவர்கள் சரியான ஆதாரம் என்று அவர்களால் இதனை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் நான் மேலும் அதிக புத்தகங்களையும் நீயா நானா போன்ற நிகழ்ச்சிகளில் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தவர்கள் கூறிய கருத்துக்களையும் வைத்துக் கொண்டு என்னால் இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடிந்தது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் இணையதளத்தை நன்கு எங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தினால் எங்களுக்கு வேண்டிய அனைத்து சான்றுகளையும் எடுக்க முடியலாம் என்று நான் நம்புகின்றேன்.
ஒரு ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒருவருடன் பேசினால் போதுமா?
நிச்சயமாக இல்லை. நாங்கள் எங்களுக்கு தேவையான விடயத்தில் பல பிரிவுகள் இருக்கலாம். உதாரணத்திற்கு ஜல்லிக்கட்டில் கூட இந்த காளைகள் எவ்வாறு மாறி இருக்கின்றன, எவ்வாறு இந்த விளையாட்டில் விளையாடுகிறார்கள், ஆரம்ப காலத்தில் காளையின் கொம்பின் மீது பணத்தை கட்டி வைத்து விளையாடினார்கள், இன்று அந்த காளையுடைய திமிலை பிடித்து விளையாடுகின்றார்கள், இந்த விளையாட்டு ஒவ்வொரு தினத்தில் விளையாடுகின்றார்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கும் போது ஒருவரிடம் இருந்து நாங்கள் எல்லா விடயத்தையும் பெற்று விடலாம் என்று நினைக்க முடியாது. அதனால்தான் நான் புத்தகங்கள் தொடக்கம், கட்டுரைகள் மற்றும் திரைப்படங்கள் மற்றும் பல நிகழ்ச்சிகளையும் கண்டு நான் வெவ்வேறு கோணங்களில் இருந்து ஆராய்ந்து எடுக்க வேண்டியிருந்தது. இந்த காரணத்தால் நாங்கள் சிறப்பாக ஆராய்ந்து உன்னிப்பாக எல்லா விடயத்தையும் எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களால் முடிந்த அளவு இதில் ஒரு ஆர்வம் வைத்து நாங்கள் நன்கு ஆராய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்.
இந்த கொரோனா காலத்திலே HSC பரீட்சை செய்தவர்கள் அனைவரும் உண்மையிலேயே திறமையாக படித்திருக்கிறார்கள் என்று நேசா என்கின்ற கல்வித்துறையின் அதிபர் கூட ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். உங்களுக்கும் வந்ததோ?
ஓ, மங்களுக்கு நேசா வந்து பொதுவாக எல்லா மாணவர்களுக்கும் அதை கொடுத்திருந்தார்கள்.
அந்த வகையிலே கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக உங்கள் ஆராய்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது என்று கூறியிருந்தீர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறோம். கொரோனா இல்லை என்று சொல்லியிருந்தால் நீங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கின்ற இடங்களுக்கு போய் ஆராய்ந்திருப்பீர்களா?
அது கொஞ்சம் கடினமான விடயம்தான். ஏனென்றால் ஜல்லிக்கட்டு அதிகமாக இலங்கையில் சில பகுதிகளிலேயும் இந்தியாவில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த காரணத்தால் நான் என்னுடைய பரீட்சை காலகட்டத்தில் என்னால் முடிந்த அளவிற்கு நான் அங்கிருக்கக்கூடிய பெரியோர்களுடன் தொடர்பு கொண்டு உரையாடி இருக்கும் அதிக வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அங்கு போய் செய்வதற்கு சிரமமாகத்தான் இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆனாலும் இந்த கொரோனா கட்ட காலத்தில் கூட என்னை தாண்டி என்னுடைய ஆசிரியர்களும் என்னுடைய பெற்றோர்களும் அதிக பங்களித்திருந்தார்கள். நான் என்னுடைய ஆசிரியரிடம் எனக்கு ஒரு பகுதி விளங்கவில்லையோ அல்லது இந்த விஷயத்தை நான் மேலும் எவ்வாறு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்பதற்கு நான் ஆசிரியர்களிடம் சென்று காட்டிய போது அவர்கள் வேலை சூழ்நிலைகளில் பல பிரச்சனைகள் இருந்த போதும் அவர்கள் எங்கள் மாணவர்களுக்காக முன் வந்து நேரம் ஒதுக்கி இரவும் பகலுமாக இருந்து உதவியதன் காரணத்தால் தான் நாங்கள் வகுப்பாகவோ அல்லது தமிழ் மாணவர்களாகவோ மேலோங்கி நாங்கள் சிறப்பாக இந்த பரீட்சையை செய்திருக்கின்றோம் என்று என்னால் உறுதியாக கூற முடியும்.
SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ் நிகழ்ச்சியில். நாம் நியூ சவுத் வேல்ஸ் மாநில HSC தேர்விற்காக தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து முதலாவதாக தேர்வாகியிருக்கும் சிஜர்தன் ஜசீதரன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் HSC 12ஆம் வகுப்பா 11ஆம் வகுப்பா?
நான் என்னுடைய பாடசாலையில் தற்போது 11 படித்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த வருடம் 12க்கு போகின்றேன்.
அடுத்த வருடம் தான் நீங்கள் எதிர்காலத்தை பற்றி முடிவெடுப்பீர்கள், அப்படியோ?
ஓ,
இப்பொழுது என்ன செய்யலாம் என்று எதிர்காலம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கீர்கள்?
நான் தமிழ் மொழியை இன்னும் வளர்ப்பதற்கு என்னுடைய அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வதற்கு நான் தமிழ் பாடசாலையிலோ அல்லது தமிழுக்காகவோ ஏதாவது ஒரு வகையில் ஈடுபடலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். தனிப்பட்ட வகையில் நான் என்னுடைய எதிர்காலத்தில் மருத்துவத்துறையில் ஈடுபட விரும்புகின்றேன். ஆனால் அந்த துறையில் பல பிரிவுகள் இருந்தாலும் அதில் எது எதை நான் செய்ய போகின்றேன் என்று இன்னும் தீர்மானிக்கவில்லை.
நீங்கள் நண்பர்களுடன் என்ன மொழியில் பேசுகிறீர்கள்?
நான் பொதுவாக என்னுடைய தமிழ் நண்பர்களோடு பாடசாலையில் அல்லவோ அல்லது வீட்டிலிருந்து தொலைபேசி மூலமாக அழைத்தால் கூட நான் தமிழில் தான் அதிகம் உரையாடுகின்றேன். என்னுடைய முன் பாடசாலையில் ஆங்கிலத்தில் கலைப்பது ஒன்று, சில தமிழ் நண்பர்கள் இருந்தாலும் அவர்களோடு நான் தமிழில் உரையாடுவதற்கு முயற்சி செய்கின்றேன். ஆனால் இது எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றுதான் கூற முடியும். நாங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்திருந்தாலும் நண்பர்களோடு தமிழ் கலைப்பது குறைவென்றுதான் நான் கூறுவேன். ஆனால் எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் உரையாட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் நான் நம்புகின்றேன்.
உங்கள் குடும்பத்தினருடன், உங்கள் சகோதர சகோதரிகளுடன் என்ன மொழியிலே பேசுகிறீர்கள்?
நான் 2011 தான் இலங்கையிலிருந்து வந்திருந்தேன். என்னுடைய தம்பியும் என்னோடு வரும்போது அவருக்கு 4 வயது, எனக்கு 7 வயது. என்னுடைய தங்கை இங்கு ஆஸ்திரேலியாவில் வந்துதான் பிறந்திருந்தார். ஆனாலும் நாங்கள் தற்போது வீட்டில் பொதுவாக உரையாடும் போதோ அல்லது குடும்பமாக இருந்து உரையாடும் போதோ நாங்கள் தமிழில் தான் கலைப்பது உண்டு. சில நேரம் என்னுடைய தம்பிக்கும் தங்கைக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற நான் அந்த வேளையில் மட்டும் நான் ஆங்கிலத்தில் கலைப்பேன். ஆனால் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறி வளர்ப்பதன் காரணத்தால் நாங்கள் பொதுவாக தமிழில் தான் கலைப்பது உண்டு.
மகிழ்ச்சியாக இருக்கிறது கேட்பதற்கு. நீங்கள் ஹோம்புஷ் உயர் பாடசாலையில் தான் தமிழ் கல்வி பயின்றிருப்பீர்கள் இல்லையா?
ஓ, 2 கற்று வந்ததனால் எனக்கு எல்லா ஆசிரியர்களோடும் உரையாடி அவர்களிடம் இருந்து நான் பல விடயங்களை கற்றிருக்கின்றேன். அங்கிருக்கக்கூடிய நிர்வாகம் தொடக்கம், அங்கிருக்கக்கூடிய நல்ல சிறப்பான ஆசிரியர்கள் எல்லோரும் எங்களுடைய மாணவர்களுக்காகவும் எங்களுடைய தாய்மொழிக்காகவும் கடுமையாக உழைத்து வருகின்றார்கள். அவர்களுடைய கல்விக்கும் அவர்கள் எங்களுக்காக உழைத்ததற்கும் பதிலாகத்தான் நாங்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு இந்த பரீட்சையில் சிறப்பாக செய்திருக்கின்றோம். இந்த பெருமையும் அவர்கள் உழைத்த உழைப்பும் தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இந்த காரணத்தால் எங்களுடைய தமிழ் ஹோம்புஷ் பாடசாலையை தாண்டி நாங்கள் மற்ற பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி கூற வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் நம்புகின்றேன். காரணம் என்னென்றால், நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தாலும் இப்படி பாடசாலைகளை தாண்டி நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் தான். மாணவர்களாக இருந்தாலும் எங்களுடைய எதிர்காலத்திற்காகத்தான் நாங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுக்கின்றோம். எங்களுக்கு புள்ளிகள் பெற வேண்டும் என்றாலுமோ அல்லது எங்களுடைய தாய்மொழியை கற்க வேண்டும் என்றாலுமோ எங்களுக்காக ஆஸ்திரேலியாவுடைய அரசாங்கமும் எங்களுடைய ஆஸ்திரேலிய ஆசிரியர்களும் உறுதுணையாக இருந்து இந்த பாடத்தை நடத்துகின்றார்கள் என்பது ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விடயம். இந்த வகையில் இவ்வளவு 33 வருடங்களாக எங்களுடைய ஹோம்பிஷ் தமிழ் பாடசாலை நடந்து கொண்டிருப்பது ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விடயம். எதிர்காலத்தில் இது இன்னும் மேல் மேல் வளர்ந்து நல்லா நன்கு செயற்படுவதற்கு நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து அதற்கு உதவுவோம் என்று நான் நம்புகின்றேன்.
உங்களைப் போல தமிழ் கற்கின்ற மாணவர்களுக்கு உங்கள் அனுபவங்களிலிருந்து என்ன சொல்வீர்கள்?
நாங்கள் ஆஸ்திரேலியாவை பொதுவாக எடுத்து பார்த்தால், ஆஸ்திரேலியா ஒரு பல்கின கலாச்சார நாடு. அவர்களுக்கு விளங்குது எங்களுடைய தாய்மொழி, எங்களுடைய மொழியை நாங்கள் ஆங்கிலத்தை தாண்டி கற்க வேண்டும் என்று அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே போன்று மாணவர்களான எங்களுக்கு அவர்கள் தமிழை ஒரு பாடமாக உயர்தர பரீட்சைக்கு எடுக்கலாம் என்று அவர்கள் தூக்கி தரும் போது அந்த வாய்ப்பை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. தாய்மொழியாக இருந்து நாங்கள் எங்களுடைய தாய்மொழி, எங்களுடைய பெற்றோர்களுடைய மொழி, எங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நாங்கள் மொழியை கற்பித்து கொடுக்கணும், அவர்களோடு உரையாடுவதற்கு நாங்கள் எங்களுடைய தமிழ் அறிவை மேலும் வளர்த்திருக்க வேண்டும் என்பதை தாண்டி இந்த வாய்ப்பை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. எங்களுடைய தாய்மொழி, நாங்கள் எதிர்காலத்தில் கூட ஒரு பெரிய துறையில் இருக்கும் போதும் கூட தாய்நாட்டில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வரக்கூடிய தமிழ் மக்களுக்கு தமிழ் மட்டும் தெரிந்திருக்கும் போது நாங்கள் முன் வந்து அவர்களிடம் முன்னில் நின்று நாங்கள் தமிழில் உரையாடும் போது அவர்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம் கிடைக்கும். இதனை நான் நேரடியாக சந்தித்து கண்டிருக்கின்றேன். இவ்வாறு என்னுடைய பெற்றோர்கள் ஆரம்ப காலத்தில் கூட கடினமான சூழ்நிலையில் கஷ்டப்படும் போது ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நபர் முன் வந்து உரையாடும் போது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. இந்த காரணத்தால் கூடத்தான் நானும் தூண்டப்பட்டு என்னுடைய தாய்மொழி தமிழை கற்றிருந்தேன். ஆனால் இதனை தாண்டி தற்போது உலகத்தில் கீழடியின் மூலம் எங்களுடைய தமிழ் மொழிதான் பழமை வாய்ந்தது என்று நிறுவிவிட்டார்கள். இதன் ஊடாக எங்களுடைய தமிழ் பாடசாலைகளும் இருப்பதன் காரணத்தால் நாங்கள் மாணவர்களாக முன்வந்து கற்க வேண்டும். நாங்கள் ஆங்கில மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போன்று தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் ஊக்குவிக்கின்றார்கள், ஆசிரியர்கள் ஊக்குவிக்கின்றார்கள், ஆனால் மாணவர்களாகிய நாங்களும் இதனை உணர்ந்து கற்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயம் என்று நான் நம்புகின்றேன்.
உங்களுடைய இந்த வெற்றிக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்று சொல்வீர்கள்?
எனக்கு சிறிய வயதிலிருந்து என்னுடைய தமிழ் பாடசாலையில் என்னுடைய எல்லா ஆசிரியர்களுக்கும் இது போய் சேரும் என்று நான் நம்புகின்றேன். அவர்களுடைய ஒவ்வொரு அறிவுரையும் அவர்களுடைய ஒவ்வொரு பாடமும் எனக்கு நன்கு உதவி இருந்தது. ஆனால் இவ்வருடத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது முக்கியமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவரும் அயராது உழைத்திருந்தார்கள். முக்கியமாக என்னுடைய 12 ஆசிரியரான கிருஷ்ணா ஆசிரியரோ, ஜனார்த்தன் அண்ணா, மாதுமி அக்கா, பரத் அண்ணா, சகானுஜா அக்கா போன்ற பல பழைய மாணவர்கள் வந்து எங்களுக்கு நன்கு உதவி இருந்தார்கள். ஆனால் இவர்களை தாண்டியும் எனக்கு 10 கற்பித்திருந்த தேவராஜா மாஸ்டரோ அல்லது புருஷோதமர் ஆசிரியரோ, திருநந்தகுமார் ஆசிரியரோ அல்லது கௌரி டீச்சரோ எல்லோரும் எனக்கு நன்கு உறுதுணையாக இருந்து இறுதி வருடத்திலும் கூட அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நன்கு உதவி இருந்தார்கள். இந்த காரணத்தால் இவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இதனை தாண்டி என்னுடைய நண்பர்கள் கூட இறுதி காலகட்டத்தில் என்னுடன் அருகில் இருந்து என்னுடைய உரையாடல் பரீட்சைக்கோ அல்லது எழுத்து பரீட்சைக்கோ நன்கு உதவி இருந்தார்கள். இந்த காரணத்தால் இது என்னுடைய வெற்றி என்று கூற முடியாது, இது எல்லோருடைய வெற்றி என்று தான் கூற வேண்டும். அதனால் இவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி.
நல்லது. உங்கள் வெற்றிக்கும் உங்களது எதிர்கால முயற்சிகளுக்கும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி உங்களது அடுத்த வருட HSC சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
என்னை அழைத்த SBS வானொலிக்கும் என்னை ஊக்குவிப்பதற்காக நீங்கள் நடத்துகின்ற இந்த தமிழ் நிகழ்ச்சிக்கும் நான் என் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.